மாவீரம் அவதாரம். லெப்டினன்ட் கர்னல் சூட்டி
வணங்குகிறோம்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1989 காலப்பகுதி, இந்திய ஆக்கிரமிப்பு படையின் காலகட்டம் அது. வன்னி காடுகளில் போராளிகள் அணி அணியாக பிரிந்து தங்கியிருந்தார்கள். இந்திய படையை காட்டுக்குள் இராணுவ நடவடிக்கைகளுக்காக இறங்கினால் அன்றி போராளிகள் வளமையான பம்பலும் பகுதியுமாகத்தான் இருப்பார்கள். பல ஜாழ் மாவட்ட போராளிகளுக்கு காடு புதிது, காட்டு மிருகங்களை பற்றி கேள்விப்பட்டாலும் அதை பற்றிய அனுபவமின்மை இருந்தது. வன்னி காடு பற்றி தெரிந்த சிலர் ஜாழ்ப்பாண போராளிகளுக்கு காடு மிருகங்கள் தொடர்பில் சில போலியான கதைகளை கூட பகுதிக்காக சொல்வார்கள். இதனால் இவை தொடர்பாக ஏதாவது உண்மை கதைகள் சொன்னால் பகுதிக்கு சொல்வதாக நினைத்து நம்ப மாட்டார்கள். ஒரு தடவை பாலமூட்டை காட்டு போதில் ஒரு அணி தங்கியிருந்தது. அப்போது அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அருகில் ஜானிகள் வந்து நிற்பதாக போராளி ஒருவர் சொன்னார். அப்போது சூட்டி உட்பட்ட அனைவரும் ஜானையை பார்க்கும் ஆசை ஏற்படுகிறது. எனவே நாங்கள் ஜான நிற்கிற இடத்துக்கு போறோம் என்று அவர்கள் புறப்பட, வன்னியைச் சேர்ந்த போராளிகள் கவனம் ஜான தூரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வேகமா பக்கத்தில் வந்துடும் என்று எச்சரித்தார்கள். சும்மா கதை விடாதீங்கோ என்று சொல்லிவிட்டு இவர்கள் சென்றார்கள். முகாமுக்கு பக்கத்தில் இருந்த வெட்டையில் தான் ஜானி நின்றது என்பதால் சூட்டி எஸ்ஆரத்தோடு சென்றார். ஜானி கூட்டத்தின் பார்வை எல்லைக்குள் சென்றபின் சூட்டி இவர்களிலிருந்து முன்னுக்கு சென்று பம்பலாக சாரத்தை பிடித்து முன்னுக்கும் பின்னுமாக ஆட்டி யானையை பார்த்து வாவா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். சூட்டி எப்போதும் ஏதாவது வம்பு பண்ணி கொண்டுதான் இருப்பார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது யானைக்கு என்ன நடந்ததோ என்னவோ தெரியவில்லை, திடீரென்று ஒரு யானை இவர்களை நோக்கி வந்தது. சூட்டி திரும்பி ஓடத் தொடங்க மற்றவர்களும் வேகமாக பின்னுக்கு ஓடத் தொடங்கினார். ஓடி வந்த பாதையில் முகாமுக்கு தடிவெட்டிய மரங்களின் அடிக்கம்புகள் ஆங்காங்கு நின்றன. கட்டைகளில் தட்டுப்படாமல் தலை தப்பினால் தம்பிரான் புண்ணியம் என்று நினைத்து கொண்டு இவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். சூட்டி இவர்களுக்கு பின்னால் கடைசியாகத்தான் வந்து கொண்டிருந்தவர். ஓடி வரும்போது திரும்பி பார்க்கும்போது ஓடிக்கொண்டு வந்த அவரின் சார மரத்தின் அடிக்கம்பில் தடக்கப்பட அப்படியே நிலைகுப்பர் அவர் விழுந்துவிட்டார். அவர் சுதாகரித்துக் கொண்டு எழும்பி ஓடுவதற்குள் யானை அவருக்கு கிட்டே வந்துவிட்டது. வந்த யானை கால் ஒன்றை தூக்கி இவரின் மேல் மிதித்தது. எல்லோரும் திகைத்து போய் நின்றார்கள். ஆனால் ஜானியின் கால் இவரது கால் இடைவெளிக்குள் தான் மிதித்து நின்றது. சாரத்தில் மிதித்ததால் சூட்டியவர்களால் எழும்ப முடியாமல் திகைத்து போய் யானையின் காலுக்குள் கிடந்தார். பின்னர் யானை சூட்டியை தும்பிக்கையால் தூக்கி தும்பிக்கைக்குள் வைத்து உருட்டி தேய்க்க தொடங்கியது. சில வழியை தூக்கி எறிவதற்காகத்தான் அப்படி செய்ததோ என்று எல்லோரும் எண்ணினார்கள். சூட்டி ஒன்றும் செய்ய முடியாமல் தும்பிக்கைக்குள் இருந்து உருட்டுப்பட்டு தேய்ப்பட்டு கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு போராளி முகாமுக்கு ஓடி சென்று துப்பாக்கியை எடுத்து வந்து வானத்தை நோக்கி சுட யானை சூட்டியை தூக்கி வீசாமல் அப்படியே போட்டுவிட்டு ஓடிவிட்டது. எல்லோர் மோடி சூட்டிக்கு கிட்ட செல்ல சுதாகரித்து அவர் எழும்பினார். முகம் வீங்கியிருந்தது. யானை நிலத்தில் தேய்த்ததால் முகத்தில் இரத்த காயங்கள், உடம்பில் தேய்த்த அடையாளங்களும் இருந்தன. ஆனால் சூட்டி சிரித்து கொண்டு நின்றார். இதுதான் சூட்டியின் குண இயல்பு. இந்த கடினமான சந்தர்ப்பங்களிலும் பதற்றத்தை காண முடியாது. நிதானமாகவும் துணிவாகவும் செயற்படுவது அவரது இயல்பு. இன்னொரு நாள் மணலாற்று காட்டுப்போதிலே இந்திய படை செக்மேட் என்ற பெயரிலே இராணுவ நடவடிக்கை தலைவரை இலக்கு வைத்து மேற்கொண்டது. இதனால் தலைவரை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்போது கர்னல் சங்கரண்ணன் அவர்களோடு ஒரு அணி தலைவரை மாற்றுவதற்காக தீர்மானித்த இடத்திற்கான உணவுகளை களஞ்சியப்படுத்துவதற்காக சென்றது. அந்த அணியில் சூட்டியும் இடம்பெற்றிருந்தார். சூட்டி காட்டுக்குள்ளால் பாதையை முறித்து கொண்டு முன்னுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இடையில் இருந்த கருங்குளவி கூடு தட்டுப்பட்டு குளவி கலைய தொடங்கி சூட்டியையும் ஓடச் சொல்லிவிட்டு எல்லோரும் கலைந்து ஓடினார்கள். பின்னர் எல்லோரும் ஒன்றாகிவின் சூட்டியை காணவில்லை. அவரை தேடி குளவை கூட்டுக்கு சென்றார். அங்கே சூட்டியை குப்பர கிடந்தார். சூட்டிக்கு கருங்குளவி குத்த தொடங்க வேதனையால் அவர் அப்படியே விழுந்து விட்டார். கருங்குளவிகள் தலையிலிருந்து கால் வரை உடலில் 23 இடங்களில் குத்திவிட்டு கரைந்து சென்றுவிட்டன. வேதனையில் அவர் துடித்தார். ஒரு கருங்குலவி முறையாக குத்தினாலே தப்புவது கடினம் என்பார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாது. முகாமுக்கு கொண்டு வந்து பழப்புலியை கரைத்து உடம்பு முழுவதும் ஊற்றினார்கள். ஒரு கிழமை வரை அவர் சேடமிழுத்தபடியே நடுங்கிக் கொண்டிருந்தார். பின்னர் குலவி குத்திய 23 இடங்களிலும் பொட்டவர்களுக்கு காயமாக்கியது. அதன் பின்னரே குலவி குத்திர இடங்களில் இருந்து குலவியின் ஆணிகளை எடுக்கக்கூடியவாறு இருந்தது. அதற்கு பின்னர்தான் முழுமையாக அவர் குணமடைந்தார். இந்த தடவை 2வது முறையாக சாவின் விளிம்பு வரை சென்று அவர் திரும்பினார். பின்னர் ஒரு தடவை மன்னாரில் அமைந்திருந்த முகாம் ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். முகாமிலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன் இந்திய படை காடு முறித்து சென்ற தடயம் இருந்தது. பொறுப்பாளர் தடயத்தை பின்தொடர்ந்து எங்கு செல்கின்றது என பார்க்குமாறு ஒரு போராளியிடம் கூறினார். ஆனால் சூட்டி நான் போறேன் என்று கூறி தன்னோடு 5 பேரை கூட்டிக் கொண்டு தடயத்தை பின்தொடர்ந்து சென்றார். இராணுவம் தடயத்தை ஏற்படுத்திவிட்டு தடயத்தின் இடையில் தடயம் சென்ற திசையை பார்த்து நிலையெடுத்திருந்தார். இவர்கள் தடயத்தை பின்தொடர்ந்து செல்ல பதுங்கியிருந்த இராணுவம் தங்களை தாண்டி செல்ல விட்டுவிட்டு இவர்கள் மீது பின்பக்கமாக தாக்குதலை தொடுத்தது. திரும்பி இராணுவத்தின் மீது தாக்குதலை தொடுத்தவாறு காட்டுக்குள் பிரிந்து ஓடிவிட்டார்கள். பின்னர் காடு மாறி அந்த பகுதியில் இருந்த மக்களிடம் வழிகேட்டு 2 நாட்களின் பின் முகாமுக்கு வந்து சேர்ந்தார் சூட்டி. பின்னர் குளிப்பதற்காக உடுப்பு எடுக்க பேக்கை திறந்து பார்த்தால் முதுகில் போடப்பட்டிருந்த உடுப்பு பேக்கில் 3 ரவைகள் பட்டு உடுப்பு கந்தராய் கிழிந்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலும் மயிரலையில் 3வது தடவையாக உயிர் தப்பியிருந்தார். மேலும் சூட்டி மூத்த உறுப்பினர் ஒருவருடைய நம்பிக்கைக்குரிய போராளியாக செயற்பட்டவர். சிறந்த நிர்வாகி, நேரம்பாராது கடுமையாக உழைக்கக்கூடியவர், எல்லோரையும் அரவணைத்து செல்லும் பண்பாளர். சூட்டியின் இந்த குணாதிசயங்களை அறிந்து கொண்டவர்கள் சண்டையின் போது 1991 ஆகாய கடற்வழி சண்டைக்கு அகணிகள் தயாராகி கொண்டிருந்தன. வெற்றிலைக்கேணி கடற்கரை பகுதியிலே கடற்படையின் தலைரக்கத்தை திறப்பதற்கான பணி கொடுக்கப்பட்டது. அந்த பகுதிக்கு சூட்டிதான் பொறுப்பாளர். வெற்றிலக்கேணி கடற்கரை மணலில் நிலையமைத்துக் கொண்டிருந்த போது அருகில் நின்ற போராளி சூட்டி என்ன வார என்று சொன்னார். தலையை நிமிர்த்தி பார்த்தபோது சராசரி உயரம், சிரித்த முகம், தலையில் பின்பக்கமாக திருப்பி விடப்பட்ட தொப்பி, அதோடு தான் அவர் வந்தார். அவரை பார்த்தவுடன் உடனே நினைவுக்கு வந்தது மகிந்தி அண்ணன் தான். லெப்டினல் மகிந்தி அண்ணன் தான். அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒத்த முகாமைப்பை கொண்டவர்கள் இருவரும். கனரக ஆயுதங்களுக்கான பயிற்சி எடுத்து முகாமில் 23 மில்லிமீட்டர் கனரக பயிற்சிக்கான பயிற்சி மகிந்தி அன்னையும் எடுத்தார் அவர்களோடு சேர்ந்து. அப்போது அவரோடு இவர்களுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அதனாலேயே இந்த முகாமில் அந்த போராளிகளும் சூட்டியோடு இலகுவாக அணுகக்கூடியதாக இருந்தது. ஆணையரவு தளத்தை முற்றுகையிட்டு தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதும் தரையிறக்கத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அணிகள் ஜூலை 14 நீண்டு விரிந்த கடற்பரப்பில் அணிவகுத்தின்றன கடற்படை கலங்கள். சூட்டியும் தனது பகுதியில் உள்ள அணிகளை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். விமானத்திலிருந்து வந்த குண்டுகள் கடற்கரை பகுதியில் கடற்படை தரையிறக்கத்துக்கான முன்னேற்பாட்டை செய்து கொண்டிருந்தன. பின்னேறம் கடற்படை கலங்கள் தரையை நோக்கி நகர்ந்தன. கனரக அணிகளும் முடிந்தளவுக்கு தாக்குதலை தொடுத்து இழப்புகளை ஏற்படுத்தினாலும் இராணுவம் தரையிறங்கிவிட்டது. ரோட்டுக்கரையால் இராணுவம் தரையிறங்கி அந்த பகுதியை சூட்டி ஓடிச் செல்வது தெரிந்தது. மற்றவர்கள் கடற்கரையின் மீதான தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இராணுவம் தரையிறங்கிய பகுதியிலே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது. தொலைத்தொடர்பில் சூட்டியை தொடர்பு கொள்வதற்கு எல்லோரும் முயற்சித்தார்கள். பின்னர் அந்த இடத்திலிருந்து பின்வாங்க வரவர்களுக்கு கட்டளை கிடைத்தது. மறுநாள் அவருடைய ரவியண்ணன் சகோதரன் அழுது கொண்டிருந்தார் சூட்டி வீழ்ச்சி அடைந்து விட்டார் என்று. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எல்லாம் உயிர் தப்பிய சூட்டி ஆகாய கடல் வெளிச்சமரில் வெற்றிலக்கேணி கடற்பரப்பில் தரையிறங்கிய படைக்கு எதிரான சண்டையில் வீழ்ச்சாவை தழுவிக்கொண்டார். அவரது குடும்பத்தில் 3 பேர் போராளிகளாக இருந்தார்கள். லெப்டினல் சூட்டி, அவரது தம்பி லெப்டினல் மகேந்தி, இருவரும் வீரச்சாவை தழுவிக்கொண்டு விட்டார்கள். விடுதலைக்காக அவரும் முள்ளிவாய்க்காலின் இறுதி வரை உழைத்தவர். லெப்டினல் சூட்டி அவர்களின் மாவீரமகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா, நீ தூயிலும் கல்லறை தேச உயிரடா எனது நண்பனே எந்த மனசில் நீடா
எனது நண்பனே எந்த மனசில் நீ